கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஆராதனை வேலையில நம்ம கேட்கலாம். மத்தேயு 16வது அதிகாரத்தை உங்களுடைய வேத புத்தகத்துல திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 16வது அதிகாரம். இந்த மத்தேயு 16வது அதிகாரத்துல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 15வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு அவனோடு இருந்த ஏனைய அவருடைய சீசர்களை பார்த்து கேட்ட பொழுது, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீர் பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இந்த வசனங்களை இன்னைக்கு கால வேளையில நம்ம சிந்தித்து பார்க்கலாம். இயேசு சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து நீ பேதுருவாய் இருக்கிறாய். அதாவது பேதுரு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா கல், ராக். ஆகவே நீ பேதுருவாக இருக்கிறாய், நீ கல்லை போல உறுதியாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சபையை கட்டுவேன். எதை வைத்து அந்த சபையை கட்டுவேன்? இந்த கல். அந்த இந்த கல் என்பது அவை பேதுரு ஏற்கனவே இயேசுவை பற்றி சொன்ன வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? அவன் இயேசுவை பற்றி சொன்னான், நீர், இயேசுவாகிய நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதைத்தான் இயேசு கல் என்று சொல்லுகிறார். இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே இதை விசுவாசிக்கிறவர்களை வைத்து நான் என் சபையை கட்டுவேன். அப்படி நான் கட்டுகின்ற அந்த சபை இந்த உலகத்திலே பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. யாரும் எவரும் பிசாசு கூட அதை ஒன்றுமே செய்துவிட முடியாது என்பது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள். இதை குறித்து சிந்திக்கலாம். இன்னைக்கு நம்முடைய நாட்டில் திருச்சபைகள், திருச்சபை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த முறையில் அநேக இடங்களில் அமைக்கப்படலாம். சில பாஸ்டர்ஸ்களுக்கு, பாஸ்டர்ஸ் மட்டுமல்ல, அதாவது இன்னும் ஆவிக்குரிய விஷயங்கள்ல இன்னும் கற்றுக்கொண்டு மேலே போகணும்னு ஆசைப்படுகிற கொஞ்சம் பேருக்கு 3 நாட்களாக நான் பாடம் நடத்தி கொண்டிருந்தேன். அப்படி பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அதுல 2 போதகர்கள் ஏற்கனவே சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்கள் வந்து அது சரியான விதத்துல வேதத்தை பின்பற்றி சபையாக அமைக்கவில்லை. அதை அவர்களே நேற்று உணர்ந்தார்கள். ஆனா அவர்களுக்கு உண்மை தெரிந்து ஆண்டவர் அவர்களோடு பேசி நம்மளோடு இந்த பாடங்களை வந்து கற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த உணர்தல் ஏற்பட்டு ஒத்துக்கொள்ளுகிறார்கள். தெரியாமல், சத்தியம் தெரியாமல் இருந்ததுனால இப்படி செய்து விட்டோம். ஆனா இனியாவது திருந்தி வேதத்தின்படி சரியான விதத்துல எங்களுடைய சபையை அமைக்கணும், அதுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். ஆனா இப்படி தெரியாமல், உண்மை தெரியாமல், தெரிந்து கொள்ள விரும்பாமல் நாடு பூரா சபைகள் என்ற பெயர்ல நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ ஆத்துமாக்கள் இதெல்லாம் சபைகளை நம்பி அப்படியான இடங்கள்ல போய் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று எதையோ செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, ரொம்ப பேருடைய வாழ்க்கைகள்லாம் பாதிக்கப்பட்டும் இருக்கிறது. தேவனுடைய திருச்சபை என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்களும் மீறுவதில்லை. அப்படி சொல்லுகிற தேவன், இந்த உலகத்துல சபையை கட்டுகிற தேவன், அதை எப்படி கட்ட போகிறேன், என்ன விதத்துல கட்ட போகிறேன், அந்த சபையில இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர் சொல்லாம விடல. இயேசு கிறிஸ்து இப்போது இருக்கிற இடம் பரலோகம். ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தேவனும் மனிதனுமாக பிறந்து வாழ்ந்து மனிதர்களுடைய பாவத்தை போக்கி அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக தன்னை ஒரே பலியாக ரத்தம் சிந்தி தன்னுடைய சரீரத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்னு பார்க்கிறோம். அதன் மூலமாகத்தான் அந்த பரிகார பலி பாவத்தை போக்குவதற்காக இயேசுவினாலே ஒரே தடவை முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. அப்படி அதை நிறைவேற்றி முடித்த இயேசு கிறிஸ்து அந்த நிறைவேற்றுவதற்காக தன்னை பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. மூன்றாம் நாள் அவர் பலியாக கொடுத்து மறித்து மூன்றாவது நாள் அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் போக வேண்டியிருந்தது. அது தேவனுடைய வார்த்தையில் அதை வாசிக்கிறோம். அதன்படி எல்லாம் நடந்தது. இப்பொழுது இயேசு மனித ரூபத்தில் இந்த உலகத்தில் இல்லை, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகத்தில் இருக்கிற இயேசு தான் பரலோகம் போவதற்கு முன்னால் சொன்ன வார்த்தைகளை இங்கு பார்க்கிறோம். நான் என்னுடைய சபையை கட்டுவேன். எப்படி கட்டுகிறார்? பரலோகத்தில் இருக்கிற இயேசு இந்த உலகத்துல எப்படி கட்டி கொண்டிருக்கிறார்? தான் ரட்சிப்பை கொடுக்கின்ற மனிதர்களை எழுப்பி எப்படி தன்னுடைய சீடர்களை அப்போஸ்தல் ஆக்கினாரோ, அந்த அப்போஸ்தலர்களை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக திருச்சபையை கட்டினார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் அதை தான் பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அத்தனை போதனைகளின் அடிப்படையிலும் இந்த உலகத்திலே முதலாம் நூற்றாண்டிலே திருச்சபைகளை கட்டினார்கள். அப்படி அவர்கள் திருச்சபையை கட்டி எப்படி கட்டினோம் என்பதையெல்லாம் அப்போஸ்தல நடவடிக்கையிலும் புதிய ஏற்பாட்டின் ஏனைய நூல்களிலும் ரொம்ப தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, 12 பேர் இருந்தாங்க. அவர்களை அடித்தளமாக கொண்டு திருச்சபை அமைக்கப்பட்டது. இன்று அவர்கள் பரலோகம் போய்விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களால் உருவாக்கப்பட்ட அப்போஸ்தல பிரதிநிதிகள் இருந்தார்கள். அவர்களும் போன பிறகு வேதம் சொல்லுகிறது சபைகளிலே போதகர்கள் எழுப்பப்பட வேண்டும். அமைக்கப்பட்ட சபைகள் ஆரம்பத்தில் 1 நூற்றாண்டிலிருந்து அமைக்கப்பட்ட சபைகளின் அடிப்படையிலே தொடர்ந்து உலகத்தில் சபைகள் அமைக்கப்பட்டு போதகர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்யணும், அந்த அப்போஸ்தலர்களுடைய போதனைகளின் படி அவர்கள் என்ன செய்தார்களோ அதே விதத்தில் இந்த உலகத்தில் சபைகளை தொடர்ந்து அமைத்து கொண்டு போகும். இதெல்லாம் செய்வதற்கு நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழிகாட்டி ஒரு நூல், வேதம் மட்டுமே. அங்கதான் எல்லாம் சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் அவ்வளவும் இருக்கு, எப்படி சபை அமைக்க வேண்டும் என்பதற்கான அத்தனையும் இருக்கு. ஆனா அந்த வேதம் தெரியாமல் இருந்தால் சபை அமைக்க முடியாது, சரியா அமைக்க முடியாது. நாடு பூரா பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, என்னென்னமோ படித்திருந்த பொழுதும் வேதம் சரியாக தெரியாததுனால, அதை சரியாக கற்றுக்கொள்ளாததுனால, ஆவியின் வழி நடத்தலின்படி உள்ளதாக கற்று பார்க்க தெரியாததுனால தான் நினைச்சதை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே சபை என்ற பெயர்ல எத்தனையோ நாம் பார்த்த பொழுதும் அவை சபைகளாக ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கும்படி சரியான விதத்துல இயங்கவில்லை. ஆனா இந்த நாட்டிலையும் ஒழுங்கா சபைகள் அமைக்கப்படணும், சரியான விதத்துல இயங்கணும் என்ற ஒரு பாரத்தோட தான் இப்படி சபைகளை நம்ம உருவாக்குகின்ற பணியில ஈடுபட்டு இருக்கோம். 9 ஆச்சு. 9 முன்பு இதெல்லாம் இல்லை. ரெண்டு பேரை தான் நான் பார்த்தேன். அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் காணாம போயிட்டாரு, ஒருத்தர் பாஸ்டர் முரளி மட்டும்தான். பிறகு முரளியோட இருந்த அருள்தாஸ் அவரை நான் அந்த முறை நேரில் சந்திக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ட்ரிப்ல தான் பார்த்தேன். அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி இந்த பெங்களூர்லயும் சரியான விதத்துல ஒரு சபை அமைக்கப்பட்டு சீர்திருத்த போதனைகளின் அடிப்படையில் ஒரு பேப்டிஸ்ட் சபையாக இயங்கணும் என்ற ஒரு நோக்கம் அந்த ஆண்டவருக்கு இருந்ததுனால அவர் இவர்கள் மூலமாக பேசி என்ன செய்தார், இப்படியாக ஒரு சபை அமைக்கப்படுவதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ரெண்டு மூணு இடங்களெல்லாம் நம்ம சந்தித்து 2012 ஆண்டுல விசுவாசிகளை கொண்டு இந்த நாலு பேரும் எப்படி இன்னைக்கு உடன்படிக்கை எடுத்து ரட்சிப்பு அடைந்து மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் இயேசுவிடத்திலிருந்து அடைந்து இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டு அதை அவர்கள் மனப்பூர்வமா ஏற்று இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கையை எடுத்து சபையாக ஆரம்ப அங்கத்தவர்களை கொண்டு அந்த சபை 2012 அமைக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த சபை இப்படியான ஒரு இடத்தையும் வாங்கி ஒரு கட்டிடத்தையும் கட்டி இனி எதிர்காலத்தை நோக்கி போவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்துல அவங்க இன்னைக்கு உங்க முன்ன எல்லாருக்கும் முன்னால தேவனுடைய உடன்படிக்கையை எடுத்து அங்கத்தவர்களாக சேர்ந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார், என்னுடைய சபையை நான் கட்டுவேன். இன்னைக்கு நாலு பேரு உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உலக வாழ்க்கை உலகத்தின் மதம் உலக போக்கிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசுவினுடைய சரீரத்தில் இணைந்தது மட்டுமல்ல, அந்த இயேசு இந்த உலகத்தில் கட்டுகிறேன் என்று சொல்லுகிற அந்த சபையிலும் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்றபடி செஞ்சிட்டு வரமா இல்லையா? இதுதான் வேதம் சொல்லுகிறது. வேதத்துல இல்லாததை செய்யக்கூடாது, வேதத்துல இருக்கிறது செய்யாம இருக்க கூடாது. வேதம் தான் நமக்கு வாழ்க்கையா இருக்கணும், அதுதான் நமக்கு வழிகாட்டி. அந்த வேதத்தின் மூலமாக பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. வேதம் இல்லாத இடத்தில் இயேசு இல்லை, வேதம் இல்லாத இடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியாது. வேதத்தை கட்டுப்படாத பொழுது இயேசுனுடைய அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. வேதமே நமக்கு வாழ்க்கையா இருக்கணும். வேதம் நம்மோடு இருக்கிற பொழுது நம்முடைய இருதயங்கள் வேதத்துல நிறைந்திருக்கிற பொழுது அந்த வேதத்தின் வழிகளில் அன்றாடம் நடந்து கொள்ளுகிற பொழுது நாம் இயேசுவினுடைய பிள்ளையாக இருக்கிறோம், ரட்சிப்பின் ஆனந்தத்தை அறிந்திருக்கிறோம், இயேசுவினுடைய வழிகளிலே நடக்கிறோம் என்ற அர்த்தம். புரியுதுங்களா? நான் என்னுடைய சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேலே கட்டுவேன். எதன் மூலம் இயேசு அந்த சபையை கட்டுகிறார் அதை குறித்து சிந்தித்து பார்க்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப இடங்கள்ல அந்த சபை கட்டுவோம் என்கிறதுல சபைய தவறான காரியங்கள் நடத்தப்படுகிறது, தவறான காரியங்கள். சில இடங்களுக்கு நான் போகிற பொழுது, முக்கியமா ஸ்ரீலங்காவுக்கு, பாஸ்டர் நீங்க வர்றீங்க அங்க இருக்கிற சபையில, இன்னைக்கு ஒரு 14 பேர் பேப்டிசம் எடுக்க போறாங்க, நீங்களே வச்சு செய்து கொடுத்துருங்க. அப்ப நான் சொல்றேன், என்னுடைய சபையில இருக்கிறவர்களை தவிர நான் வேற இடத்துல இருக்கிறவர்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுப்பதில்லை. ஏன் கொடுப்பதில்லை? ஏன் சபைக்கு தான் நான் பாஸ்டர். இப்ப இந்த சபைக்கு மேற்பார்வை போதகரா இருக்கிறேன். ஏன்னா இந்த சபை உருவாகிற விஷயத்துல ஆரம்ப கட்டத்துல இருந்து என்னுடைய பங்கு இருந்திருக்கிறது, உழைப்பு இருந்திருக்கிறது. அந்த மேற்பார்வை போதக பணியும் ஒரு காலத்துல போயிடும், அது வரையும் தேவையாக இருக்கு. ஆரம்பத்துல இருந்த ஆரம்ப அங்கத்தவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த ஞாபகம் இருக்கு இல்லையா? அதை ஒண்ணு பெருசா நினைச்சுக்காங்க, பெருமனுஷன் தான், அதுல ஒண்ணு சிறப்பே இல்லை. யாரோ ஒருத்தர் தேவையா இருக்கு இல்லையா, அதை செய்யறதுக்கு. ஆகவே மேற்பார்வை சபை, சாவங்கை சபை இருந்ததுனால அந்த போதகர் அதை செய்தார். இப்ப இந்த சபைக்காக ஒரு போதகரை நாம் சரியாக ஆராய்ந்து பார்த்து அவருக்கு ஆர்டினேஷன் கொடுத்து அமைச்ச பிறகு பாஸ்டர் முரளிக்கிட்டே சொல்லிட்டேன், இனிமே நீங்க தான் பேப்டிசம் கொடுக்கணும். சில நேரம் அவருக்கு ஏதாவது சுகவீனமாக இருந்து அன்னைக்கு தண்ணியில இறங்கினா ஆபத்து அவருக்கு இருந்தா வேற வழி இல்லை. மேற்பார்வை போதகரா கொடுத்தாக வேண்டியவர் அவர் இருக்கிற நேரத்துல நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு மாதிரி அந்த குளிர் தண்ணீர்ல இருந்து தப்பிட்டேனா இல்லையா? ஆகவே அதை முறையா செய்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி அதை முறையாக அந்த காரியங்களை சொல்லு செய்து கொண்டு போகிறோம். ஏன்னா வேதத்துல இல்லாம இல்ல, வேதத்துல இருக்கு, ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கு. இப்ப ஞானஸ்தானத்தை பத்தி நான் ஏன் சொன்னேன்னு சொன்னா, இப்ப அந்த இடத்துல அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்ட பொழுது நான் சொன்னேன், அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் தான். இருந்தா நான் செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது. காரணம், அந்த சபைக்கு நான் மேற்பார்வை போதணும் இல்லை, அந்த சபையாரிய எனக்கு சரியா தெரியாது. இப்ப நீங்க தான் இந்த ஞானஸ்நானம் எடுக்க போறவர்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியணும், நீங்க தான் கொடுக்கணுமே தவிர நான் கொடுக்க கூடாது. எனக்கு இந்த விஷயத்துல ஒரு தொடர்பும் இல்லை. டீச் பண்றதுக்கு வந்த அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போவோம். நான் அதை சொல்லிட்டேன், வேற எந்த சபையிலுமே நம்ம போய் ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை. அந்த ஞானஸ்நானம் கொடுத்தவர்களையும் எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்தது, ரொம்ப அவசரப்பட்டு கொடுக்கற மாதிரி. அது பல இடத்துல இருந்தவர்கள்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்க கடல்ல ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு சபையிலையும் விசுவாசம் அடைந்தவர்கள் அந்தந்த சபையில தான் ஞானஸ்நானம் எடுக்கணுமே தவிர எங்கேயோ போய் கூடி யாருக்கிட்டயோ இருந்து எடுக்கக்கூடாது. அவ பல விதமான தவறுகள். இப்ப இவர்கள் சரியான விதத்துல ஆராய்ந்து பார்க்கப்பட்டு உண்மையான மனம் திரும்புதல் விசுவாசத்தின் அடிப்படையில ஞானஸ்நானம் எடுக்கிறார்களா என்பதும் எனக்கு தெரியாது. அப்ப அதுல போயிட்டு நான் எப்படி சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடியும்? ஞானஸ்நானம் நான் எப்பவுமே சொல்லுவது, ஞானஸ்நானம் யாருக்குமே மறுபிறப்ப கொடுக்க, ஞானஸ்நானம் யாருக்குமே மனம் திரும்புதலை கொடுக்க, ஞானஸ்நானம் எவருக்குமே நித்திய ஜீவனையும் ரட்சிப்பையும் கொடுக்காது. இப்ப நான் சொன்னதெல்லாம் நடக்க வேண்டியது ஞானஸ்நானத்துக்கு முன்பாக, ஞானஸ்நானத்துக்கு முன்பாக மறுபிறப்பு முதல்ல கிடைக்கணும். அத சத்தியமான வார்த்தைகளை கேட்கிற பொழுது, சில காலம் தொடர்ந்து கேட்கிற பொழுது, அதன் மூலமாக ஆவியானவர் பேசி மனித இருதயங்கள்ல அவர் கிரியை செய்து அவருடைய பாவத்தை உணர்த்துகிறார். அவங்க அவங்க மொழியில அதை அவர்கள் கேட்கிற பொழுது ஆண்டவர் உணர்த்துகிறார். அந்த பாவங்களை உணர்த்துவது மட்டுமல்லாமல் அந்த சத்தியத்தின் மூலமாக உன்னுடைய பாவங்களை நீ உணர்ந்து அதற்கு விலகி இருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவே அவரை மட்டுமே உன்னுடைய ரட்சிப்புக்காக நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுவதையெல்லாம் அவர்கள் கேட்கிற பொழுது அவர்கள் சிலருக்கு ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் செயல்பட்டு அவர் என்ன செய்கிறார், அந்த மனம் திரும்புதலையும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டிய அந்த விசுவாசத்தையும் கொடுக்கிறார். அடைந்தவர்கள் நம்ம ஒரு மாறுதலை பார்க்கிறோம். அவர் தொடர்ந்து ஆராதனையில கலந்து கொள்வது மட்டுமல்ல, அவர் ஆண்டவருடைய காரியங்களிலே ஒரு ஆத்மீக விருப்பத்தை காட்டி அங்கு இருக்கிற பாஸ்டர்ஸோட பேசி ஆண்டவர் என்னோடு பேசிவிட்டார், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு ஐயா அப்படின்னு சொல்லுகிற பொழுது போதகர்கள் அவர்களோடு பேசி பார்த்து அது உண்மையானதா என்று அறிந்து கொண்ட பிறகுதான் தெளிவாக அது நிகழ்ந்திருக்கிறது. இந்த மனிதன் மறுபிறப்பை அடைந்திருக்கிறான், மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறான், விசுவாசத்தை அடைத்திருக்கிறான், அதற்கான அறிகுறிகளை எல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி வாழ விரும்புகிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அவர்களுக்கு சபையை பற்றியும் சபை வாழ்க்கை பற்றியும் சொல்லிக் கொடுத்து அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள், சபை அங்கத்தவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவதற்கு மெம்பர்ஸோட எல்லாம் பேசிட்டு ஞானஸ்நானத்தை கொடுப்பான். இதுதான் முறை. உலகத்துல எந்த கம்பெனிக்கு வேலைக்கு கேட்டு எழுதி போட்டாலும் உடனே இப்பவே சேர்ந்துக்க, உனக்கு 50,000 கொடுக்கறேன்னு சொல்ல ஒரு முட்டாள் கம்பெனியை நம்ம பார்த்ததே இல்லை, பார்த்துருக்கிறோமா? அப்ப அந்த சாதாரண மனுஷனுக்கே அந்த சின்ன தலையில இவ்வளவு மூளை இருக்கிற பொழுது, நம்ம எல்லாம் படைத்த தேவனாகிய விவேகத்தின் தேவனாகிய அந்த ஆண்டவருக்கு எவ்வளவு விஷயம் தெரியும், தெரியுமா இல்லையா? அவர் தன் சபையை சும்மா கட்டுவாரா? கட்டமாட்டார். ஏன்னா அவர் ஞானத்தின் தேவன். அப்ப அந்த ஞானத்தின் தேவன் ஞானமான போதகர்கள் சபைக்கு ஏற்படுத்தி அவர்கள் ஞானத்தோடு அவர்கள் தங்கி இருந்து அவர்கள் கடவுளாக அவர்கள் இல்லாமல் இருந்த பொழுதும் மனிதனில் அந்த ஆவியின் கிரியை நிச்சயமாக நடந்திருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சபையில் இணைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ரொம்ப இடத்துல இதெல்லாம் நடக்கிறதே இல்லை. சும்மா என்னமோ வந்தவனுக்கு போனவனுக்கெல்லாம் ஞான ஸ்நானம் கொடுத்தது. அவள் என்ன செஞ்சிடறாங்க, ரொம்ப பேர் தப்பா நம்பி ஞானஸ்நானம் வாங்கிக்கிட்டு இல்லாட்டி ரொம்ப பேர் என்ன செஞ்சிடறாங்க, இந்த ஞானஸ்நானம் என்னுடைய வாக்கியமா தீது உன்னை தவறான நம்பிக்கையில வாங்கிட்டு அந்த ஒண்ணுமே பிறகு வாழ்க்கையில வீணா போயிடுறாங்க, அவளால் வாழ முடியல, பிறகு சபையை விட்டு காணாம போயிடுறாங்க. இல்லாட்டி சபையில இருந்து தப்பு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு அவளுக்கு ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு வர வேண்டி வருகிறது. வச்சுப்பே அடையாதவன் மேல எப்படி ஒழுங்கு நடவடிக்கை கொண்டாடுறது, பிரயோசனமே இல்லை இல்லையா? புரியுதா? ஆகவே சரியா நடக்கணும், தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடி சரியாக இதெல்லாம் நடக்கும். ஏன், இது தேவனுடைய காரியங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். கம்பெனியில ஒருத்தர் வேலை சேர்க்கறத பத்தி அல்ல, ஆண்டவருடைய சபையில ஒருவரை அங்கத்தவராக வருவது எப்படின்னு பேசிட்டு இருக்க. சபை சத்தியத்தின்படி நடக்கும், அப்படி நடக்கிற பொழுதுதான் கிறிஸ்து அங்க இருக்கிறார். சரி, அப்ப அந்த சபை எப்படி கட்டுகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல, எது அது கல்? ஒருவனுக்கு சபையில அங்கத்தவராக இணையணும்னா இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனிதன் சுவாசிக்க வேண்டியது எது. பேதுரு சொல்லுகிறான் இல்லையா ஆண்டவரை பார்த்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அந்த ஒரு வசனத்துல ஆழமான பல சத்தியங்கள் இருக்கு. இதையெல்லாம் தெளிவாக சிந்தித்து அறிந்து உணர்ந்தவனாக அன்று பேதுரு சொன்னான், சும்மா சொல்லிடல. இதெல்லாம் அவன் கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இயேசுவை பற்றி அவன் இருதயத்துல விசுவாசித்தது, அவன் இருதயத்திலே நம்பிய வார்த்தைகள். மற்றவர்கள் என்னென்னமோ சொன்னாங்க, நீர் ஒரு தீர்க்கதரிசி எரேமியாவா இருக்கலாம், யோவான்ஸ்நானனா இருக்கலாம், எலியாவாக இருக்கலாம், யாராவது தீர்க்கதரிசியில ஒருவராக இருக்கலாம். அப்படி சொல்லல பேதுரு. அவன் என்ன சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் எல்லாம் அறிந்த தேவன், பேதுருவின் இருதயத்தெல்லாம் அறிந்த தேவன் என்ன சொல்லுகிறார், சீமோனே நீ பாக்கியவான். ஏன் நீ பாக்கியவான்? ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமும் ரத்தமும் இது இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ சொன்ன வார்த்தைகள் நீ இந்த உலகத்துல இருந்து கத்துக்கல, இந்த உலகம் உனக்கு கொடுக்கல, கொடுக்க முடியாது, இந்த உலகம் அதை கொடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனை அவனுக்கு மறுபுறப்ப அந்த உலகம் கொடுக்க முடியாது. பாஸ்டர் யாருக்காவது மறுபுறப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. போதிக்க தான் முடியும், ஆனா ஜீவனை கொடுக்க முடியாது. ஒரு பாஸ்டர் யாருக்காவது மனம் திரும்புதல கொடுக்க முடியுமா? முடியாது. பிரசங்கிக்கத்தான் முடியும், விளக்கி சொல்லத்தான் முடியும், மறுபிறப்பு கொடுக்க முடியாது, மனம் திரும்புதலை கொடுக்க முடியாது. இதை இந்த உலகம், ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமும் ரத்தமும் சொன்னா அது உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள், இந்த உலகத்து மனிதர்கள், இந்த உலகத்தை சார்ந்தவைகள், இந்த உலகத்தின் மூலமாக நீ இதை அறிந்து கொள்ளவில்லை. நீ சொல்லுகிற வார்த்தைகள் அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அதை நீ வெறும் வார்த்தைகளாகவும் சொல்லவில்லை. உன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாறியவனாக, நீ என்ன இப்படித்தான் பார்க்கிறாய், அது உன்னுடைய விசுவாசமாக இருக்கிறது. அதை எங்கிருந்து பெற்றுக்கொண்டாய்? இந்த உலகத்தில் இருந்து அல்ல, எங்கிருந்து? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். மனம் திரும்புதலும் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற விசுவாசமும் பரலோகத்திலிருந்து வர்ற காரியம், அது பிதா கொடுக்கிற காரியம். தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக மனிதர்களுடைய இருதயத்தில் அவர் விதைக்கின்ற காரியம். எந்த உலகத்திலிருந்து புஸ்தகத்திலிருந்து அது வாசிக்கிட்டாலும் அதை வாசிச்சு மனசுல தெரிஞ்சுக்கலாமே தவிர, அது இருதய மாற்றத்தை ஏற்படுத்தி உறுதியான ஆழமான விசுவாசமாக வர்றத எந்த புஸ்தகமும் செய்ய முடியாது. என் மனிதன் கண்கள் இருண்டு போனவனாக, இருதயம் கடினப்பட்டவனாக பாவத்தில் இருக்கிறான். அவன் வாசிக்கலாம், ஆனா வாசிச்சாலும் அவனுக்கு உண்மை தெரியாது. கத்தோலிக்க மாதத்துலாம் பார்த்தா அவங்க தன்னை கிறிஸ்தவனை கூப்பிட்டுக்கிறான், இயேசு சிலுவையை வச்சுக்குவான்,
இயேசு படம் தான் கண்ணு முன்னுக்கு இருக்கு. ஆனா கண்ணுதைய பாவத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களால பாவத்தை மாத்திக்க முடியல. செய்யறதெல்லாம் தப்பு. இயேசு பேரை சொல்லிக்கிட்டாலும் ஜெபமே பண்ணிக்கிட்டாலும் என்னென்னவோ செய்தாலும் கூட அவருடைய இருதய மாற்றம் ஏற்படவே இல்லையே. அவன் கத்தோலிக்கனா தான் இருக்கிறான். அவனால கிறிஸ்துவ சுவாசிக்க முடியல. கிறிஸ்துவுடைய படம் இருந்த பொழுதும் அந்த வேதத்துல ஒரு பகுதியை அவங்க வாசிக்கிற பொழுதும் கிறிஸ்து தள்ளி இருக்கிறார். அவர் பக்கமே கிறிஸ்து இல்லை. அவர்களால சொல்லவும் முடியல. என்னது ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்ல முடியல. மேரியையும் கும்பிட்டுகிட்டு இருக்கிறாங்க. கண் இருண்டு போயிருக்கிறது, இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. அவர்களால் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா கொடுக்கிற வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்திருக்கிற விசுவாசம் உலகத்திலிருந்து வந்ததல்ல. இந்த உலகம் அவங்களுக்கு கொடுக்கல, இத பிதா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட இருந்துதான் விசுவாசம் வருகிறது. அந்த இருதய மாற்றம், அந்த வாழ்க்கை மாற்றம், அந்த சத்திய நம்பிக்கைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? பரலோகத்தில் இருந்த பிதா கிட்ட இருந்து வந்தது. அதனாலதான் சொல் வேதம் சொல்லுகிறது, யோனா சொல்லுகிறான், ரட்சிப்பு ஆண்டவருடையது. பாஸ்டர் கொடுக்க முடியாது, மனுஷன் கொடுக்க முடியாது. ரட்சிப்பு ஆண்டவருடையது. ரட்சிப்பு ஆண்டவர், ரட்சிப்பு கொடுத்தவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறோமே தவிர வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அது ஒரு புனிதமானது. வெறும் சடங்காக இருந்த பொழுதும் அது புனிதமானது. அதை தவறான விதத்துல பயன்படுத்த கூடாது. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இந்த பேதுரு சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய ஆழமான உறுதியான வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு வைராக்கியமான விசுவாசமாக இருக்கிறதா? என்ன சொல்லுகிறான்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்ற வார்த்தையை பாருங்க, பழைய ஏற்பாட்டுல அதே வருகிறது. ஆங்கிலத்துல மெஸ்ஸாயான்னு சொல்லுவான். பேதுரு ஒரு யூதன். யூதர்களுக்கு தெரிந்திருக்கிற அந்த மேசியா வரப்போகிறார். அந்த மேசியாவை பிதாவே இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்க போகிறார். அந்த மேசியா வந்து மனம் திரும்புதலை கொடுக்க போகிறார். யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு பாதை ஏற்படுத்துவதற்காக வந்தவன் என்ன சொல்றான்? மனம் திரும்புங்கள். அந்த மேசியாவை விசுவாசி, மனம் திரும்புதல் உனக்கு ஏற்படும். மேசியா வந்து அதை கொடுக்க போகிறார், விடுதலை கொடுக்க போகிறார். அப்ப யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த மேசியா, அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியா, பல பகுதிகளில் சொல்லப்பட்டவர் அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த உண்மையான மேசியா என்ற வெளிப்படுத்தல் பேதுருவுக்கு கிடைத்தது. அதான் சொல்லுகிறார். அந்த மேசியா யார்? அந்த யூதர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்த மேசியா யார்? இங்க அவன் பேதுரு என்ன சொல்லுகிறான்? ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமார். ஆங்கிலத்தில் the only begotten son, அந்த ஒரே குமாரன். அது இங்க ஆழமா தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வரல, அது இருக்கணும். ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமாரன், the only son of God. ஜீவனுள்ள தேவன், only one God. பத்து கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே தேவன், பல தேவர்கள் இல்ல, தேவன் ஒருவரே. அந்த ஒரே தேவனில் மூன்று ஆள் தத்துவம் இருக்கிறது, பிதா குமாரன் ஆவியானவர். அந்த ஒரே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய, ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆழமான அழுத்தமான வார்த்தைகள், அதை நம்பணும். பிதாவினாலே அனுப்பி வைக்கப்பட்ட அந்த ஒரே தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் வெறும் மனிதர் அல்ல, வெறும் தீர்க்க தரிசி அல்ல, அவர் ஆண்டவர். கர்த்தராகிய அந்த பிதா அனுப்பி வைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திருத்துவத்தின் இரண்டாம் ஆல்சத்துவமாகிய இயேசு கிறிஸ்து. தேவனுக்கு ஒரே குமாரன், வேறு எவரும் தங்களை ஆண்டவருடைய குமாரன் அழைத்துக் கொள்ள முடியாது.
the Son of God. அவர் மட்டுமே, அந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எவ்வளோ பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வணங்குறோம், ஆனா மேரியும் ஆண்டவர், சிலைகளும் ஆண்டவர். தவிர எத்தனையோ ஆண்டவர்களும் வந்துருது வாழ்க்கையில், ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான், அந்த ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனை அனுப்பி வைத்த அவருடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே நமக்கு விசுவாசம் இருக்கும். அந்த கிறிஸ்து தான் ரட்சிப்பை கொடுக்கிறார். மனிதனுக்கு வேறு எவரும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அந்த வந்த மேசியா வேறு எவருமே இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமாரன். பேதுரு இதை ஆழமா அறிந்திருந்தான், புத்தகங்களை கற்றுக்கொண்டதுனால அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை அவன் கேட்டிருக்கிறான், இயேசு யூதர்களோடு பேசியதை கேட்டிருக்கிறான், அவரை பின்பற்றிய நாளிலிருந்து அவர் போதித்த அத்தனையே அறிந்திருக்கிறான். இயேசு சொல்லுகிறார் யூதர்களை பார்த்து, உன்னுடைய பிதாவான ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருந்திருக்கிறேன். அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்து, யூதர்கள் வெறும் தச்சனான யோசேப்புவனுடைய மகன் எங்களுக்கு தெரியும், யாங்க அவ்வளவு தூரம் போற்றி பாராட்டுகிற எங்க ஆபிரகாமுக்கு முன்பு இவன் எப்படி இருந்திருக்கிற முடியும்னு கல்லெடுத்து அடித்து கொல்ல பார்த்தார். ஆண்டவர் அதையும் நிறுத்தி விடாம அதுக்கும் பெரிய ஒரு இடி போன்ற வார்த்தைகளை அவர்களை பார்த்து சொன்னார், உன் பிதாவும் நானும் ஒன்றே. எவ்வளவு கோபம் இருந்திருக்கு, ஆனா அவர்களால் அந்த நேரத்தில் அவரை கொல்ல முடியல, கொல்ல முடியல. ஆண்டவர் அனுமதிக்கிற வரையும் அவரை யாரும் தொட முடியல. அத பேதுரு கேட்டிருக்கிறான், ஆபிரகாமுக்கு முன்பு அவர் இருந்தது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் பிதாவும் நானும் ஒன்றே. அந்த பிதாவினுடைய காரியங்களை செய்வதற்காக அவரால் அனுப்பி வைக்கப்பட்டு இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நான், ஆண்டவர். அது பேதுருவுக்கு உறுதியாக தெரிந்திருந்தது, அதை உறுதியாக விசுவாசித்திருந்தான். இந்த மாதிரியாக இயேசு கிறிஸ்து யார் என்பது தெளிவாக உணர்ந்து அறிந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசத்தின் மூலம் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஞானஸ்நானம். அந்த விசுவாசம் இல்லாம என்ன இருந்தாலும் பிரயோசனமே இல்லை வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்லுற, நான் சபையை கட்டுகிறேன், போலிகளை வைத்து கட்டுவதில்லை. பேதுரு சொன்ன இந்த சத்தியத்தை உறுதியாக விசுவாசித்து வாழ்க்கை மாறியவர்களை வைத்து என்னுடைய சபையை கட்டுகிறேன். மனுஷன் உலகத்துல சபை கட்டுறேன்னு 500 பேரை வச்சிருக்கான், எத்தனை பேர் தேரும்னு கேட்டு பார்க்கணும். நியாய தீர்ப்பு நான் எத்தனை பேர் தேர போறாங்க, இறுதி வரை நிலைத்திருக்கிறவன், இறுதி வரை நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன். பேதுரு சொன்ன அதே வார்த்தைகளை விசுவாசித்து வாழ்க்கை மாற்றம் அடைந்து சொன்னவர்கள் தான் இறுதி வரையும் நிலைத்திருப்பான். உங்களுக்கு தான் பெரிய பொறுப்பு இருக்கு, ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். உங்க விசுவாசம் உண்மையானதாக இருந்தால் அது இறுதி வரை நிலைத்திருக்கும். ஆனா நீங்கள் அடைந்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டிய கிரியைகளை தொடர்ந்து செய்து கொண்டு போகணும். அதன் மூலமாகத்தான் நீங்க ப்ரூஃப் பண்றீங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் எனக்கு மெய்யான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், எனக்கு வாழ்க்கை மாறி இருக்கிறது, நான் பரலோகத்தை எனக்கு முன்பாக வைத்து நடந்து போக வேண்டியவனாக இருக்கிறேன். இறுதி வரை நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்பட்டவன். யோசிச்சு பாரு, பேதுரு வாழ்க்கையில தவறு செய்யாம இல்ல, எத்தனையோ தப்பானதெல்லாம் பேசி இருக்கிறான், ஆனா தடுக்கியெல்லாம் விழுந்திருக்கிறான், ஆனா உறுதியான விசுவாசம் இருந்ததுனாலதான் அவனை தந்தவஸ்தே நாள்ல எப்படி பார்க்கிறோம், ஒரு மாபெரும் பிரசங்கியாக பார்க்கிறோம். 3000 பேர் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டார்கள், ஆண்டவருடைய ஆவியின் மூலமாக ரட்சிப்பை அடைந்தார்கள் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை மாறுகிறதா இல்லையா, அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அவன் ஆத்மீக விருத்தி அடைந்தவன். அந்த பேதுருடைய நிருபங்கள் 2 இருக்குது, 1 பேதுரு 2 பேதுரு. எவ்வளவு அருமையான சத்தியங்களை, ரொம்ப மீன் பிடிக்கிறவனா இருந்த அந்த பேதுரு எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். அருமையான சத்தியங்களை அதுல பேதுரு எழுதி இருப்பதை பார்க்கலாம். பேதுரு அப்போஸ்தலர்களில் ஒருவன், சபை போதகனாக இருந்திருக்கிறான், சபை போதகர்களுக்கு போதனைகளை கொடுத்திருக்கிறான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை சத்தியத்தின் மூலமாக ஆதியின் கிரியையினாலே உண்மையாகவே மாற்றப்பட்டது. இப்படி மாறுகிறவர்களை வைத்து சபையை தேவன் கட்டிக்கொண்டே இருக்கிறான். இந்த நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம், ஆராதனை செய்துகிட்டு இருக்கிற நேரம், எத்தனை இடங்கள்ல உலகத்துல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது தெரியுமா? ஆண்டவர் இந்த கற்களை எல்லாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தன்னோடும் தன்னுடைய சபையிலும் இணைத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதை பாதாளத்து வாசல்களும் மேற்கொள்ள முடியாது, இதை நிப்பாற்ற ஒருத்தனுமே இல்லை, இதை நிப்பாட்டக்கூடிய வல்லமை உள்ளவன் ஒருவனுமே இல்லை. மோடியாலும் முடியாது, எவ்வளவு பெரியவனாலும் முடியாது. ஏன் தெரியுமா? எல்லா மனிதர்களுக்கும், எல்லா நாட்டு அதிகாரிகளுக்கும், எல்லா ராஜாக்களுக்கும் மேலானவர் அந்த இயேசு கிறிஸ்து. அவர் கட்டுகின்ற சபையை நிப்பாட்டி வைக்கக்கூடிய ஒருவன் அந்த உலகத்துல பிறக்கல, பிறக்கவும் முடியாது. ஆனா அவர் கட்டுகின்ற சபை உறுதியானது, உண்மையானது, சத்தியத்தின் அடிப்படையிலானது. இந்த சபையில நீங்க கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எதுக்கு தெரியுமா? எதுக்குத்தான்? ஜீவனுள்ள தேவனாகிய, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு, அந்த விசுவாசம், அந்த சத்தியத்தை பிரசங்கிக்கும், அந்த சத்தியத்தை மற்றவர்கள் கேட்கும்படியா செய்யும், அந்த சத்தியத்தை உண்மையாக விசுவாசித்து வாழ்க்கை மாறியவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஆராய்ந்து பார்த்து அவர்களை சபையில இணைக்க. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? இன்னைக்கு கேட்டு பார்க்கும் இயேசு அந்த விதத்துல நீங்க நம்புறீங்களா? ஒரு மனிதனாக பார்க்காம, நல்ல போதனை கொடுத்தவராக பார்க்காம, ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்காம, அவர் மேசியா, கர்த்தரால் அனுப்பி வைக்கப்பட்ட மேசியா, மனிதனுடைய பாவங்கள் இருந்து அவளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்த மேசியா, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் என்னுடைய தேவன் என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த உறுதியான விசுவாசம் இருக்கிறவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு பேர் தான் விசுவாசிகள். அந்த விசுவாசம் இல்லாத பொழுது வேறு எது இருந்தும் வாழ்க்கை வீண் தெரியுமா? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? அப்படி உண்மையான விசுவாசம் இருந்தா நீங்க சபையில இணையணும். ஏன்? இயேசு அந்த விசுவாசத்தை கொண்டவர்களை வைத்து சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். ரொம்ப பேருக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா? நான் விசுவாசி, ஆனா சபையில இணைய மாட்டேன். விசுவாசி சபையில இணைய மாட்டேன். யாராவது இந்தியாவில் சொல்ல முடியுமா, நான் இந்தியன், ஆனா எனக்கு சிட்டிசன்ஷிப்பை நான் வாங்கிக்க மாட்டேன். என்ன ஆகும்? அரிசி கிடைக்காது ரேஷன் கடையில, இதெல்லாம் இல்லாம கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? முடியாது. ஏர்போர்ட் பக்கம் போக முடியாது, என் பாஸ்போர்ட் கேட்கணும். ரொம்ப காரியங்கள் செய்ய முடியாது. நீ இந்தியனாக இருந்தா உண்மையான இந்தியனுக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் வேணுமா இல்லையா? நான் கிறிஸ்தவன், ஆனா சபையில் சேரமாட்டேன். அதுக்கு பேர் அகங்காரம். நீ உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் அவருடைய வார்த்தையை கேட்பாய். ஏன்? உண்மையான விசுவாசி, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மேசியா நீர் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் இருக்கிறவங்கலாம் அவருக்கு அடிமைகள். ரட்சிப்பு நமக்கு ஆண்டவர் போட்ட பிச்சை, நம்ம எதை செஞ்சோம் அதை வாங்கிக்க முடியாது. அவருடைய கிருபையினால நம்ம அடைந்திருக்கிறோம். அவருடைய கிருபை நமக்கு தேவையாக இருந்தது. ஏன்? நாம் பாதிகளாக இருந்திருக்கிறோம், யாரும் விடுவிக்க முடியாத பாவத்தில், அதிலிருந்து மீற முடியாதவர்களாக இருந்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையின் மூலமாக தன்னுடைய குமாரனுடைய திரு ரத்தத்தினால நம்ம கழுவி எடுத்திருக்கிறார். அப்படியானவர்கள் அவருக்கு அடிமைகளா இருப்பாங்க. அவருடைய கற்பனைகளை மீறி நடக்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. அதுக்காகத்தான் அந்த உடன்படிக்கை நம்ம நினைவுபடுத்தி எடுத்தமா இல்லையா? அப்ப நான் விசுவாசி, ஆனா சபையில இருக்க மாட்டேன், சபையில சேர மாட்டேன் சொல்லுகிறவன் தேவனை சேர்ந்தவன் அல்ல. அங்க பெரிய குறைபாடு இருக்கு. அடிமையாக இருக்கிற இலக்கணத்தை அங்க பார்க்க முடியல. ஒரு உண்மையான ஒரு சீடனை அங்க பார்க்க முடியல. அங்க சுயநலம் கூடி போயிருக்கிறது. ஏதோ சுயநலமும் சொந்த காரணங்கள்னால அவன் ஆண்டவரோட தன்னை சபையோட தன்னை தொடர்புப்படுத்திக் கொள்ளாம தள்ளி நிற்கிறான். அது அவனுக்கு ஆபத்து. ஏன்? அது உன் விசுவாசத்துக்கு அறிகுறியா இல்லாம இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த கற்களின் அடிப்படையில் என்னுடைய சபையை கட்டுகிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறேன். அப்ப இந்த விசுவாசத்தை கொண்ட ஒவ்வொருவரையும் வைத்து அவர் சபையை கட்டுகிறார். அப்ப எப்படி நம்மளால முடியுது? நான் கிறிஸ்துவ விசுவாசத்தை ஆனா சபையில இருக்க மாட்டேன். ஒத்து வராத முரண்பாடான வாஸ்திகம். ஆண்டவரை நேசிக்கிறவன் அவரை மட்டுமல்ல அவரை சேர்ந்த எல்லாவற்றையும் நேசிக்கிறவனா இருப்பான். அவனை சபையில் இருக்கிறது அவனுக்கு ஆனந்தம். ஏன், அங்குதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சபையில் கூடி ஆராதிப்பதும், அந்த சபையில் ஐக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுவதும், அந்த சபையோடு சேர்ந்து வாழ்வதும், அந்த சபையோடு சேர்ந்து எல்லா விதமான ஆவிக்குரிய காரியங்கள் செய்வதும் அவனுடைய வாழ்க்கையாக இருக்கும். சபை நமக்கு பாதுகாப்பு தெரியுமா? அதுக்காகத்தான் ஆண்டவர் அதை கட்டிட்டு இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்துல சபை இல்லாம வாழ்ந்து விட முடியாது. அந்த சபையில இருக்கிற பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்குது? ஆரம்பத்துல ஞானஸ்நானம், பிறகு தொடர்ந்து திருவிருந்து, அதெல்லாம் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்தை நோக்கி விசுவாசத்தோடு நடந்து போவதற்காக நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற கிருபையின் நியமங்கள் அது சபையில தான் கிடைக்கும். இல்ல சபையில சேர மாட்டேன்னு சொன்னா எங்கப்பா வாங்கிக்க போற? சபையிலே இருந்து கிறிஸ்தவ வாழ்க்கைய நான் வெளியில இருந்து தான் வாழ்வேன்னு சொல்றது அதிக பிரசங்கித்தனம். அப்படி ஆணவம் பிடித்தவர்களாக இருந்தாங்க, உண்மையாக விசுவாசத்தை கொண்டிருக்கிறவர்களாக, இயேசுக்கு அடிமைகளாக, உண்மையான சீசர்களாக, அவர் என்ன சொல்லி இருந்தால் அதை கேட்டு நடப்பேன், என அவர் எனக்கு பெரியவர்னு சொல்லுகிற இருதயத்தோடு வாழப்பாருங்க. ஆண்டவருக்கும் சபைக்கும் விலகி நிக்க பார்க்காதீங்க, அது உங்களுக்கு நன்மையை தராது. சபை நமக்கு தேவை, போதகர்கள் நமக்கு தேவை, ஒழுங்கு நடவடிக்கைகள் நமக்கு தேவை, நம்ம திருத்திக் கொள்வதற்கு, சரியான பாதையில் தொடர்ந்து போவதற்கு, அதெல்லாம் நம்முடைய பாதுகாப்பு. நாட்டுக்கே தெரியுது ஆர்மி தேவை, போலீஸ் தேவை. ஆர்மியையும் போலீஸையும் எடுத்துட்டா என்ன ஆகும்? நம்ம பாடு ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகும். ஏன், நமக்கு பாதுகாப்பு இல்லை. அது நமக்கு புரியுது. ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்ற ஆவிக்குரிய பாதுகாப்பு ஆன அவர் அனைத்தையும் தள்ளி வைத்து வாழ பார்க்கிறது தவறு. ஆண்டவர் உண்மையாகவே விசுவாசத்தை கொடுத்திருக்கிற எவனும் அப்படி செய்ய மாட்டான். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புங்க. உங்களுடைய விசுவாசம் உண்மையானதாக இருந்தா உண்மையான சீடர்களா அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்க பாருங்க. இது ஒரு அருமையான நாள். அவருடைய வார்த்தைப்படி அவர் சொல்லுவது போல இந்த கல்லின் மேல் என்ன சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறாரு. அதை நிதர்சனமா பார்க்கணும். நாலு பேரை இன்னைக்கு அந்த சபையில இணைக்கப்பட்டிருக்கிற கற்களாக, இந்த சபையில இணைக்கப்பட்டிருக்கிற கற்களாக பார்க்கணும். கர்த்தர் அவர்களை மட்டுமல்ல எங்களை எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். உண்மையான தேவனுடைய சபை எது, அதை எப்படி கட்டுகிறார் என்று சரியான ஒரு அறிவு புரிந்து கொள்ளுதலோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாராவது ஆண்டவரை அறியாதவர்கள் இருந்தா, எவ்வளவோ ஆண்டவரை பத்தி சொல்லி இருக்கிறேன், அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமாரனுடைய ஆகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ரட்சிப்புக்காக மனம் திரும்பி விசுவாசிங்க. பேதுருவை போல, இந்த நாலு பேரை போல, அவரிடத்துல வந்த யாரும் வீண் போக மாட்டாங்க. அவரிடத்துல வந்த யாரையும் அவர் பின் புறம்பே தள்ளி வைக்க மாட்டார். அவர் ரட்சிப்பை இலவசமாகவே கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் விசுவாசிக்கிற பொழுது நமக்கு ஜீவன் உண்டு, அவர் விசுவாசிக்கிற பொழுது நமக்கு வாழ்க்கை உண்டு. அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பார் நித்திய ஜீவனை, ஆத்மீக விடுதலையை. என்றும் இல்லாமல் போக முடியாத ஒரு வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுப்பார். ஜெபம் பண்ணுங்க.